மத்தேயு 15:10-20 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்டிருக்கிறோம். உலகத்தில் நம்ம பல நேரங்களில் சில ஒரு புரட்சிகரமான ஐடியாஸ் வந்து நம்ம உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அந்த பார்வையை நமக்கு மாற்றி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பழைய காலங்களில் வந்து உலகம் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும்னு எல்லாரும் நினச்சாங்க, சரிங்களா? உங்களுக்கு உங்கள் சோஷியல் ஸ்டடீஸ்லாம் படிச்சிருக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் ரொம்ப பிரயாணம்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன் ரொம்ப தூரம் போனால் கீழே உளுந்துட போகிறோம் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பைதாகரஸ் அப்படின்றவர், அவர் தான் உலகம் ஃப்ளாட்டாக இல்லை உருண்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில்ன்றவர் வந்து அது வந்து ஒரு புரட்சிகரமான ஐடியா, இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் எவ்வளோ தப்புன்னு மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் புதிதாக பார்க்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஐடியா. அதே மாதிரி 16வது நூற்றாண்டுக்கு பின்பதாக அநேக பேர் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, உலகம் தான் சென்டரில் இருக்குது, அதை சுற்றி தான் சூரியன் வருகிறது சந்திரன் வருகிறது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த 16வது நூற்றாண்டில் ஒரு காப்பர்னியஸ் அப்படின்றவர் ஒரு புரட்சிகரமான ஐடியா கொண்டு வந்தார். அப்பா, பூமியை சுற்றி சூரியன் வர்றதில்ல, சூரியனை தான் பூமி சுற்றுது. அந்த அதை வந்து ஒரு புரட்சிகரமான ஐடியா, அது இதுவரைக்கும் அப்படி நம்ம யோசிச்சதில்லை, இதுவரைக்கும் உலகம் அப்படி சிந்திச்சதில்லை. அப்படி யோசித்தவனே எல்லாத்தையும் வித்தியாசமாக பார்க்க கற்றுக்கிட்டோம். இதனால தான் இந்த பூமி வந்து தன்னுடைய ஆக்சஸில் ஒரு காலம் திரும்பும் போது தான் 24 மணி நேரம் இரவும் பகலும் வருது சூரியனுக்கு முன்பதாக. சந்திரன் பூமியை சுற்றுறதுனால தான் மாதங்கள் வருது. பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுனால தான் ஒரு வருஷம் 36-65 நாள் வருதுன்றது காலத்தை அளக்க அதெல்லாம் வித்தியாசமாக பார்க்க கற்றுக்கணும். இட்ஸ் ஆல் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் அப்படின்னுவோம். முதல்ல பார்த்த மாதிரி இல்லை, இன்னமும் வித்தியாசமாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சில ஐடியாஸ் உலகத்தில் வந்தது உண்டு. இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதியில் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு புரட்சிகரமான ஐடியாவை கொண்டு வரார். மனிதர்கள் எப்பவும் நினைச்சது, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவில் என்னை தடை பண்ணக்கூடியது, என்னை தீட்டுப்படுத்தக்கூடியது எங்கிருந்து வருது? வெளியிலேருந்து வருது. அப்படி நினைச்சதுனால அவங்களுடைய மனிதர்களுடைய கவனம்லாம் எதில் இருந்துச்சு? வெளியில இருக்கிற காரியங்கள தான் கவனம். அந்த எண்ணம் இருக்கும்போது அந்த கவனம் எல்லாம் வெளியில, ஃபோக்கஸ் எல்லாம் வெளியில, நம்ம என்ன வெளியில செய்யறோம் அதை பொறுத்து தான் ஆண்டவர்கிட்ட உறவு இருக்குன்றத நினைச்சு வெளியில கெட்ட காரியங்களை தவிர்த்துக்கிறது, தீட்டுப்படுத்துகிற கெட்ட காரியங்களை தவிர்த்துக்கிறது மாத்திரம் இல்லை, வெளிப்பிரகாரமான சடங்குகளை செய்து வெளியில ஒழுங்கா பேசணும், ஒழுங்கா பேச கத்துக்கணும், வெளியில ஒழுங்கா நடந்துக்கணும், ஜபம் பண்ணணும், நல்ல பழக்கங்கள், ஜபம் பண்ணணும், பைபிளை படிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், வெளியில பிரகாரமாக ஒரு நல்ல காரியங்களை தர்ம காரியங்களை செய்யணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால ஆண்டவருக்கு முன்பதாக நான் தீட்டு இல்லாதவனா பிரியமாய் இருந்து விடுவே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. உலகம் எல்லாம் அப்படித்தான் நினைக்குது, இன்னமும் நினைக்குது. அதுக்கு நேர் விரோதமாக தோசையை திருப்பி போடுறதுன்னு இருக்கு இல்லைங்களா? தோசையை திருப்பி போட்டார் ஆண்டவர், அப்படி இல்லை, ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க நீங்க, கம்ப்ளீட்டா ஆப்போசிட். ஒரு மனிதனை தேவனுக்கு முன்பதாக தீர்த்துப்படுத்துகிறது வெளியிலிருந்து வருகிறது அல்ல, அவனுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற காரியத்திலிருந்து வருகிறது, அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. ஆகவே இது ஒரு ஒரு புரட்சிகரமான ஐடியா. கடவுள் வந்து நம்ம எல்லா மதங்கள்லையும் எல்லா ஆராதனை காரியங்கள்லையும் நம்ம இருதய நிலையில தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறார், வெளியில இருக்கிற காரியங்கள் இல்லை. ஓ இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம பொதுவா இந்த காரியத்தை கேட்ட உடனே ஆமா ஆமா தெரியும், ஆண்டவர் வந்து மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற, அந்த வசனம் எல்லாம் படிச்சிருக்கணும். அப்படி ஒரு வசனம் ஒரு தியரட்டிக்கலா மனசுல கொள்றது இல்லை. எப்படி பூமி வித்தியாசமா பூமியை பார்க்க ஆரம்பிச்சாங்களோ ஒரு புரட்சிகரமான ஐடியா வந்த பிறகு, அதே மாதிரி இந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்த பிறகு நம்முடைய சிந்தனை எல்லாம் மாறி போனோம். வெளியில இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் என்னை தீட்டுப்படுத்தல, இருதயத்துல இருந்து வருகிற காரியங்கள் தான் என்னை தீட்டுப்படுத்துதுன்னா இன்னமே நம்மளுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கணும்? நம்ம இதயத்தின் மேல இருக்கணும், நம்ம இதயத்தை காக்கிறது மேல இருக்கணும். வித்தியாசமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு காலம், இனிமே மாறி போகணும், இனிமே வேற மாதிரி பார்க்கணும். இனிமே நம்முடைய ஃபோக்கஸ் வெளியில இல்லை, உள்ளதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அதுதான் ஒரு புரட்சிகரமான சிந்தனை செய்ய முடியும். கம்ப்ளீட்டா மாறி போகணும். ஓகே, இன்னைக்கு நம்ம போன வாரம் 9:1-9 வரைக்கும் அந்த புரட்சிகரமான கொள்கை அறிவிக்கப்படுறத நம்ம கேட்டோம். ஒரு யூதனுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு யூதனுக்கு தீட்டுன்னும் போது வெறும் சுத்தத்தை மாத்திரம் குறிக்கிறது இல்லாம தேவனுக்கு முன்பதாக அவன் எப்படி நிக்கிறான்றதை பொறுத்தே அந்த தீட்டு தான். தீட்டு நான் பட்டுட்டேன்னா ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியாது. தீட்டுப்பட்டவர்களை ஆலயத்துக்குள்ள விடமாட்டாங்க, பலி கொடுக்க விடமாட்டாங்க. அந்த காலத்துல தீட்டுப்பட்டவங்கள சில நேரத்துல நகரத்துக்குள்ள கூட விடமாட்டாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு யூதர்களுக்கு. இந்த யூதர்களுக்கு இப்படி கேட்ட உடனே, அப்பா தீட்டு வெளியில இருந்து வர்றது இல்லை, ஆகவே நீ வெளிப்பிரகாரமா செய்யற சடங்குகள் எதுவுமே பயன், உன்னை தீட்டுல இருந்து நீக்கிறதுக்கு பயன் இல்லை அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப ஷாக்கிங். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த அது இன்னும் ஆணித்தரமா வலியுறுத்தணும் என்பதற்காக அவருடைய பாடி லாங்குவேஜ பார்த்த எல்லா மக்களையும் தன்னோடு ரொம்ப தூரத்தினால மிஸ் பண்ணிட போறீங்க, கிட்ட வாங்க, இது யாருமே கேட்க மிஸ் பண்ணிட கூடாது, கிட்ட வாங்க. ஒருவேளை மைக் இருந்தா ஒரு 10 மைக் வச்சு சத்தம் போட்டு சொல்லிருக்கலாம். அப்ப மைக் இல்ல இல்லைங்களா, எல்லாம் கிட்ட வாங்க, டோன்ட் மிஸ் திஸ். தூரம் நிக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. அது சொன்னது மாத்திரம் இல்ல, இதை கேட்டு உணருங்க, கேட்டு உணருங்க. நீங்க எங்க தப்பா போனாலும், இந்த விஷயத்துல தப்பா போனா எல்லாத்துலயும் தப்பா தான் இருப்பீங்க. இந்த விஷயத்துல தப்பா போனா ரொம்ப வஞ்சிக்கு உங்க ஆத்ம நிலையை குறித்து ரொம்ப வஞ்சனையா இருந்து நரகத்து கூட போயிடலாம். கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துல போய் அழிவது இதை கேட்டு புரிஞ்சுக்கிறதுனால, புரியாததுனால. இதை கேட்டு உணருங்கள். இதுதான் உண்மையான மதத்துக்கும் பொய்யான மதத்துக்கும் வித்தியாசம். அதனால ரொம்ப வலியுறுத்தி அதை சொன்னார். என்ன கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதை கேட்ட உடனே அப்படியே ஒரு போர் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு மத போரே ஆரம்பிக்கலாம். இதை தாண்டி அறிவிச்சோம்னா எல்லா பாரம்பரிய சபைகளும் கூடி சேர்ந்து போருக்கு போவோம் வாங்கன்னு. ஏன்னா இது அவங்க மதத்தெல்லாம் கரமட்டமாக்கணும் மாதிரி இல்லைங்களா. ஏன்னா எல்லா வெளிப்பிரகாரத்துல தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். அதனாலதான் பரிசேயர்கள் கோபப்பட்டார்கள்னு பார்க்கிறோம். இது வலியுறுத்துறது பத்தாதுன்னு சொல்லி இதை கேட்டு உணர்லன்னா நமக்கு என்ன நடக்கும்னு அந்த நரேட்டிவ்ல நமக்கு இம்ப்ளைடா இருக்கு, உள்ளடக்கியதா இருக்கு. என்ன, இதை கேட்டு உணர்லன்னா முதலாவது நாம் ஒரு மாயமானக்காரர்கள். நம்ம இருதயத்தின் கோரத்தை, நம்ம இருதயத்தின் கேட்ட, நம்ம இதயத்தின் வாதையை மறைத்து கொண்டு வெளிவேஷம் போட்டே நாம் நல்லவர்களாக காண்பிக்க முயலுகிறவர்கள், பரிசேயர்கள் மாதிரி. அதனால தான் இதை உணர மாட்டேன் இல்லைங்களா. இதை கேட்டு உணர்றதுக்கு மறுக்கிறதுக்கு காரணம் நம்ம என்ன வெளிப்படுத்துது, இவர மாயமாளக்காரன், இவ மாய உன் உதயத்தின் சீர்கேடை மறைக்கிறவன் நீ, முதலாவது. ரெண்டாவது, நாம் நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவருக்கு 13வது, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இந்த கொள்கையை நீ உணர்ல, உன் இதயத்தின் அகோரத்தை உணர்ல, உன் வாழ்க்கையில ஒரு தூச அளவுக்கு கூட இதயம் மாற்றம் நடக்கவே நடக்காது. ஒரு சின்ன மாற்றம் கூட உன் இதயத்துல பார்க்கவே முடியாது. இந்த கிரகத்தில் நீ வாழ்ற வரைக்கும், பூமின்ற கிரகத்துல வாழ்ற வரைக்கும் ஒரு டிராப் மீட்பின் கிருபை உனக்கு கிடைக்க போறதே கிடையாது. நீ ஒரு ரிஃபார்ம் சர்ச்ல இருக்கலாம், நீ ஒரு பரிசேயன் மாதிரி எல்லா பைபிளும் படிக்கலாம், எல்லா புக்ஸை படிக்கலாம், எல்லா சர்மன்ஸை நீ கேட்கலாம், சர்வீசஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம், வெளிப்பிரகாரமா பல மாற்றங்கள் நீ மாத்தி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நியாய தீர்ப்புல போய் உன் ஆயுசெல்லாம் முடிஞ்சு நின்று திரும்பி பார்க்கும் போது உன் இதயத்தில் இருக்கிற ஆழமான சமுத்திர சீர்கேட்டுல ஒரு துளி மாற்றமும் ஏற்படாததை நீ பார்ப்ப. அதனால தான் நீ நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டியா. இதை கேட்டு உணரலன்னா மாறவே போறதில்லை யாருமே. திருந்தவே தெரிஞ்சு அநேக பேர் எவ்வளவு பேசினாலும் திருந்தாததுக்கு காரணம் இதுதான், they have not realized this. இது இல்லாம எந்த கிருபை மாறுகிற கிருபையும் உங்களுக்கு கிடைக்க முடியாது. அப்படி மாறாதவங்க என்னத்துக்கு என்ன காட்டுறாங்க, அவங்க நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள். அதான் அவங்க வந்து இந்த உலகத்துல வாழ்றது கோதுமைகளோடு களைகளாக இருந்து கடவுள் அவங்களை வளரும்படிக்கு விட்டுருக்காரு கூட. ஆனா நியாய தீர்ப்புல தேவ தூதர்களை அனுப்பி என்ன சொல்றார், அவர்கள் வேரோடு பிடுங்கப்படுவார்கள். அதைத்தான் இங்க திருப்பி வலியுறுத்துறார். பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அடுத்ததாக ஓகே, இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு என்னங்க செய்வாரு, உங்க மயில் நடனத்துக்கு உங்களை விட்டு விடுவார். மயில் நடனத்துக்கு உங்களை விட்டு விடுவார். என்ன, எந்த கிருபையும் இல்லாம உன்னுடைய மத நாடகத்தக நடனத்தை நீ போட்டுக்கிட்டு போ, அதுக்கெல்லாம் குறை இல்லை, ஆடா பூசாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதுக்கெல்லாம் இதயத்துல கேடு மோசம் பிரச்சனை, ஆனா ஞாயிற்றுக்கிழமை போடுற ஆராதனை வேஷம் அதுக்கெல்லாம் ஒன்னும் குறை இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்மளை விட்டுருவார் இந்த ஜனங்களை. அது மாத்திரம் இல்ல, அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்றார் இல்லைங்களா, அவர்களை விட்டு விடுங்கள். இந்த மாதிரி தன் இதயத்தின் கோரத்தை உணராம மத போர்வை போட நினைக்கிறவர்கள் சில பேர் பேசும் போது, ஐயோ சீரழிவை பத்தி எல்லாம் எனக்கு, டோட்டல் டிப்ராவிட்டி பத்தி எல்லாம், தேவனுடைய இறையாண்மை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு அது கேட்கவே பயமா இருக்குது, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு இருக்கிற உறவு கூட போயிடும் போல இருக்குது. ஏன்னா எனக்கு அன்பான இயேசு, எனக்கு மெய்ப்பனான இயேசு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயேசு, அவர் தான் எனக்கு தேவை. அதெல்லாம் கேட்டா எனக்கு கோரம், என் இருதயத்தின் சீர்கேடு அதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்கன்னா அவர்களை விட்டு விடுங்கள். ஓ ரொம்ப நைஸ் ஆச்சே, ஆண்டவர் சொல்றார் அவர்களை விட்டு விடுங்கள், இல்ல அவங்க நம்மள நரகத்துக்கு நடத்திடுவாங்க. பாருங்களேன் பாரம்பரிய மதத்தின் இதான், மனுஷ சிந்தனை தேவ சத்தியத்தின் இல்லாத வழி என்ன பண்ணும், நம்ம வெளியில தான் மாற்றம், வெளியில தான் ஒரு மானசீக திருப்தியை கொடுக்கவே தவிர இருதய மாற்றத்தை நிரந்தர மாற்றத்தை ஒரு காலம் கொண்டு வர முடியாது. அவர்களை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். ரொம்ப டேஞ்சர் இந்த மதம். ஒருத்தர், நான் எங்க தாத்தா இந்த சர்ச்சில் தான் இருந்தார், எங்க அப்பா இந்த சர்ச்சில் தான் இருந்தார், நானும் இந்த சர்ச்சில் தான் என் பணத்தை இந்த சர்ச் கல்றையில் தான் வைக்கணும், என் பிள்ளையும் இந்த சர்ச்சில் தான் வாழணுன்றதுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவேன். பாரம்பரியம் இது வெரி. ஆனா இப்படி 80 வருஷம் சர்ச்சில் இருந்து தங்கள் முழு ஆயுசிலேயே 30 நிமிஷம் தங்கள் இருதயத்தின் நிலைய கூட உணராம போயிருக்கிறாங்க எத்தனையோ பேர். 30 செகண்ட்ஸ் கூட இருதயத்தை 30 செகண்ட் பார்த்துருந்தா போதும், எல்லாம் வெளிவேஷம் தெரிஞ்சிருக்கும். ஆனா உணராம எத்தனையோ பேர் நியாய தீர்ப்புக்கு போயிடுவாங்க. அதான் மனுஷ மதத்தினுடைய கொடுமை. பாருங்களேன், வாழ்க்கையெல்லாம் பாட்டு பாடிட்டே கல்லறையில போகும்போதும் பாட்டு பாடினே எடுத்துட்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு வந்துருவாங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன அதுல எமோஷனல், என்ன அது ஒரு என்ன ஒரு எமோஷனல் டிராமா. சரி, அதான் ஆண்டவர் பாருங்களேன் இந்த வசனத்துல நமக்கு என்ன கத்து கொடுக்குறாரு, ஒரு 2 பாடங்களை இதுல படிக்கணும். இந்த பொய் மதத்தை சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிற மக்களை, நம்ம சத்தியத்துக்கு விரோதமா இருக்கும்போது அவங்களை கோபப்படுத்துறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பாருங்களா, அவர்கள் இடரல் அடைந்தார்கள், ஆண்டவர் அது பயப்பில்லை. பாருங்களேன், அதை கத்தி கவலைப்படலை. அவங்க ஐயோ இடரல் அடைவாங்களேன்னு சொல்லி, சத்தியம் ஒரு ஆபத்துல இருக்கும்போது சத்தியத்துக்கு விரோதமா பொய் தலை தூக்கும் போது நாம் அதுக்கு குரல் கொடுக்கணும், சத்தியத்தின் சார்பாக குரல் கொடுக்கணும். பயப்படக்கூடாது, அவங்க அப்செட் ஆவாங்க. மனிதர்கள் குருடா இருக்கிறாங்க, மனிதர்கள் பொய்யா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக சத்தியத்தை நாம் அடக்கி வைக்க கூடாது. அது ஒரு பாடம், அவங்க அப்செட் ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பொய்யை நம்புகிறவர்கள் தங்க இதயத்தை பார்க்க மறுக்கிறவர்கள், எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் அருமையானவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு நல்லது செஞ்சிருந்தாலும், அவர்களை விட்டு விலகணும். பாருங்களேன், ஒரு பொய்யான தாழ்மையில நம்ம அவங்களை ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது, அவங்கள விட்டு விலகு சொல்ற, அவர்களை விட்டு விலகுங்கள். ஓகே, அப்படி முதலாவது அவங்க மாயமாலக்காரர்கள், ரெண்டாவது நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள், இதை உணராதவர்கள். ஆண்டவர் அவர்களை தனியா விட்டுருவாரு. அவங்க ஆயுசெல்லாம் நம்ம அப்படி இருந்தோம்னா, இதை நம்ம உணராம இருந்தோம்னா இதான் நிலைமை. நம்ம ஆயுசெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய மாய மாலத்தில் அநேக பேரை நரகத்துக்கு நடத்துவோம். பாருங்களேன் 14வது வசனம், அவர்கள் குருடருக்கு குருடருக்கு வழிகாட்டுகிற குருடா இருக்கிறார்கள், குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குடியிலே விடுவார்களே என்றார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள். ஜட்ஜ்மெண்ட் நாளில் இவங்க போட்ட மயில் நடனத்தில் பார்த்து மயங்கினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆஹா, என்ன பக்தி, என்ன இது அப்படின்னு பார்த்து இவங்கள நம் போய் வெறும் இதுலேயே கற்றுக்கிட்டு இருதயம் ஒண்டி மாறுறதில்ல. அப்படி இருந்து எத்தனையோ பேர் நரகத்துக்கு போவாங்க. ஓகே, இதுதான் பிரின்சிபல். புரட்சிகரமான கொள்கையை அவர் அறிவித்தார். அந்த புரட்சிகரமான கொள்கையை கேட்டு உணராதவர்களுக்கு நடக்க போற அகோரத்தை அவர் சொல்லி முடிச்சு அடுத்த தலைப்பை நம்ம விட்டுட்டோம். இந்த வாரம் தொடர்ச்சியா பார்க்க போறோம். புரட்சிகரமான கொள்கையை அவர் தெளிவாக விளக்குறார், இன்னும் தெளிவாக விளக்குறார். பாருங்களேன், இந்த மீட்டிங் பரிசேர்களோடு முடிஞ்சிச்சு. அவங்க ஒரு வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இது சீஷர்களும் ஆண்டவரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்கதான் சீஷர் ஆண்டவரை வார்ன் பண்றீங்க. ஆண்டவரே ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க. அவங்க மூஞ்சி மூக்கெல்லாம் ரெட் ஆயிடுச்சு, கோபத்தோடு போயிருக்கிறாங்க. பரிசேருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல. நீங்க இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அப்பதான் அவர் பதில் கொடுத்தாரு. பதில் கொடுத்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் நான் யூகம் பண்றேன், எல்லாம் ஷாக்ல மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. யூதர்ல நமக்கு அந்த ஷாக் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். வி கான்ட் அப்ரிஷியேட் திஸ். யாராவது ஒரு யூதன் இருந்தா அவனுக்கு ரீச் பண்ணி பார்த்தா அது தெரியும். முடியாது, அவங்களால அப்படியே அதிர்ந்து போன மாதிரி. பேதருடைய வார்த்தையில அதை பார்க்கலாம். பாருங்களேன், எல்லாரும் வாய் திறக்காத போது ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டார்னு நமக்கு தெரியும். பேதுரு அடுத்ததாக என்ன சொல்றாரு, 15வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். ஒரு தயக்கத்தோடு கேட்கலாமா வானாவா அப்படின்னு. இந்த ஓமையை, என்ன ஓமை, எங்க அங்க ஓமை இருக்குது இல்லைங்களா? அது உலர்றதுன்னு தெரியுது இல்லையா, உலறிட்டு இருக்கார் பயத்துல ஏதோ கேட்கணும்னு. எங்க ஓமை? 11வது வசனத்துல தான் அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்குள்ளே போகிறது, வாய்க்குள்ள போகிறது தீட்டுப்படுத்தாது, வாயில இருந்து வருகிறதே தீட்டுப்படுத்தாது. என்ன ஓமை? அதை வெளிப்படுத்த வேண்டும் எங்களுக்கு. பேதுருக்கு இது புரியலன்னு இல்லை, பேதுருக்கு புரியலன்னு இல்லை. ஆனா இதை ஏற்றுக்கொள்றது, ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேதுருவும் சின்ன வயதுல இருந்து ஒரு யூதனாக எல்லா யூத கலாச்சாரத்தோடு டயட்ரி ரூல்ஸ் இல்லைங்களா, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு வளர்க்கப்பட்டவர். எல்லா சடங்காச்சாரியும் கழுவுதல்லையும் அவர் பழகினவர். இது தான் இது வரைக்கும் நம்பின, இது வரைக்கும் வாழ்ந்த, இது வரைக்கும் கடைபிடித்த எல்லா காரியமும் இப்படி திருப்பி போட்டாரேன்ற ஒரு ஆச்சரியம், ஒரு ஷாக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆண்டவர் இங்க விலக்கி தான் கொடுக்க போறாரு. இது விலக்கி கொடுத்தாலும் பேதுருக்கு இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் தெரியுமா? எத்தனை காலம் இது கூட ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறாரு தெரியுமா? எவ்வளவு காலம்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சபை நிறுவப்பட்டு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் வர வரைக்கும் இதுல போராட்டம் அவருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 10வது அதிகாரத்துல என்ன ஆச்சு? அவர் போய் மேல பசியில போய் படுக்கிறாரு ஒரு வீட்டுல. மேல பாடியில் போய் படுக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. கனவு வரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி வருது. அந்த ஷீட்ல எல்லா விதமான ஊரும் பிராணிகள், நாலு இது எல்லாம் அசுத்த பிராணிகள் எல்லாம் இருக்குது அந்த ஷீட்ல. இவர் என்ன பண்றாரு, ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு. பேதுருவே அடிச்சு சாப்பிடு, பசி எடுக்குது அவனுக்கு, அடிச்சு சாப்பிடு அப்படின்ற சத்தம். பேதுருவே என்ன சொல்றாரு, அந்த சத்தத்தோடு ஆர்கியூ பண்றாரு. பாருங்களேன் என்ன அவரு பண்ற ஆர்குமெண்ட்டு, ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஏன்? நான் ஒரு காலம் அசுத்தமானதையும் பரிசுத்தம் இல்லாததையும் நான் புசித்ததில்லை. இது எத்தனை தடவை நடக்குது? 3 தடவை நடக்குது. அப்போஸ்தலர்களுக்கு தலைவர் எத்தனை காலத்துக்கு முன்பதாக ஆண்டவர் வாய்க்குள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்தாது, எல்லா ஆகாரங்களும் சுத்தம் உன்ன, அவங்க ரத்தத்திலே எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தா பாருங்களேன், அது வர்றது எவ்வளவு கஷ்டம். இதை சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியதை அறிஞ்சு. பாருங்க, இந்த போராட்டம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நமக்கு எந்த அளவுக்கு பேதுருடைய இதயம் ஏன்னா ஒரு ஒரு இடி அடிக்கிற மாதிரி இடிஞ்சிருக்கோன்னு நமக்கு புரிய வைக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் ஒரு யூதனுக்கு, ரொம்ப கஷ்டம். அப்போஸ்தல நாள் 10, அப்ப அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கொர்னலியஸ் ஒரு ஜென்டைல் புறமதஸ்தன் வீட்டுக்கு அனுப்பி காஸ்பல் அறிவிக்க வைக்கிறார். இதோடு முடியல, இன்னும் அந்தியோகியா சபைக்கு அவர் போகும்போதும் கலாத்தியர் 2 பவுல் எழுதுறாரு, சில யூதர்கள் வந்து திடீர்னு விசுவாசிகளுக்குள்ள அவங்க வந்து தன் சடங்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களாம், இந்த வாஷிங் இதெல்லாம் பண்ணும்போது. பேதுரு மெய் மறந்து போய் அப்படியே பழக்க தோஷமுத்துல அப்படியே போய் அவரும் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பதான் பவுல் அவரை எதிர்த்து நின்னேன் அப்படின்னு எழுதுறாரு. கலாத்தியர் ரெண்டுல நான் அவரை எதிர்த்து நின்னேன். ஏன்னா திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். பாருங்க பேதுரு அது புரிஞ்சுக்கலன்னு இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டம் அதை ஏற்றுக்கொள்றது, ரொம்ப கொடுமையாக வேறு தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, பேதுரு அவருடைய வார்த்தைகளை கோர்த்து யோசிச்சு பார்த்தோம்னா நல்லா பேதுருக்கு புரிஞ்சிச்சு. ஏன் பரிசேயர்களுக்கு புரிஞ்சிச்சு, பேதுருக்கு புரியலையா? அவங்களே புரிஞ்சு கோவப்பட்டு போனாங்களே, பேதுருக்கு கோவப்பட்டு போக முடியாது. அதனால அவர் என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தைகள்ல ஆண்டவர் சொன்ன காரியத்துல கூர்மைகளை எடுத்து அதை கொஞ்சம் எப்படியாவது சின்னது படுத்தி நழுவி விட்டுற முடியுமா? ஆண்டவரே நீங்க இது ஓமையா தானே சொன்னீங்க, இது லிட்ரலா மீன் பண்ணல இல்ல, ஓமை அந்த ஓமை எங்களுக்கு என்ன அதுல இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஓமைன்னு நழுவ விட பாக்குறேன். ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அது எங்க ஓமை? அதனால ஆண்டவரே அது அதை என்ன அது வாயில கூட சொல்ல முடியாது, ஓமை அதை சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கி கொடுங்க. ஓமையா தானே சொன்னீங்க அப்படின்னு பாருங்களேதான். நமக்கும் இந்த மாதிரி பேதருக்கு பாருங்க எப்படி வலிவுலான்னு பார்க்க, நம்மளும் இப்படிதான். அதெல்லாம் நம்முடைய கவனம் எல்லாம் எக்ஸ்டர்னல் திங்ஸ். எப்போ ஆண்டவர் உள்ள இதயத்தை பாருன்றாரோ ரொம்ப கஷ்டம் அதை ஜீரணிக்கிறது, அதன்படி வாழ்றது. ஓகே, ஆண்டவருடைய பதிலை பார்ப்போம். என்ன சொல்றாரு, எல்லா இதயங்களையும் அறிந்தவர், பேதுருடைய நாடகத்தை எல்லாம் அறிந்த தேவன். இதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணராதவர்களா இருக்கிறீர்களா? ஒரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கு. அவங்க திட்டுறாருன்னு நினைக்கிறோம், ஆனா பேதுருடைய நழுவுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், நீங்களும்னா என்ன? அது வந்து நீங்களும்னா உங்களை, நீங்களும் அந்த பரிசேயர்கள் மாதிரி தானே, அந்த பரிசேயர்கள் கேட்டகரியில இவங்களையும் போடுற, நீங்களும் அந்த கோவப்பட்டு போன பரிசேயர்கள், எதிர்த்து போன பரிசேயர்கள், தங்க இருதயங்களை பார்த்து திருந்த மறுக்கிற பரிசேயர்கள், அந்த மாதிரி தானா நீங்களும்? அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க உள்ளான இது வந்து ஒரிஜினல்ல வந்து உங்க உள்ளான நிலைமை, உங்க உள்ளான நிலைமை இன்னும் மாறாம, இருதயம் நிலை மாறாம, உணராம, நீங்களும் என் சீஷர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு இன்னும் அப்படித்தான் இருக்கிறீங்களா? பரிசேயர்கள் மாதிரி தான் இருக்கிறீங்களா? இன்னும் நீங்களும் அப்படின்னு மாத்திரம் இன்னும்னா என்ன? நீங்க யூதர்களா இருந்திருக்கலாம், அப்படித்தான் இருந்திருக்கலாம், ஆனா என் நான் சீஷனா உங்களை தெரிந்து உங்களை காப்பாத்தி என் சத்தியங்கள்லாம் சொல்லி கொடுத்து மலப்பிரசங்கள்லாம் சொல்லி கொடுத்து என்னை யாருன்னு வெளிப்படுத்தி இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் கத்துக்கிட்ட பிறகும் இன்னும் அப்படியே இருக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியம். ஒருவேளை இந்த சர்மன் எல்லாம் கேட்டுட்டு போய் இன்னும் உங்களுக்கு கேட்டு உணராம இருந்தா இந்த கேள்வி தான் உங்ககிட்டயும் கேட்பார். நீங்களும் உங்களுக்கு ரிஃபார்ம் சர்ச்சில் வச்சு சத்தியங்கள்லாம் சொல்லி கொடுத்து மலைப்பிரசங்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து மற்ற 15வது அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் நீங்க உணரலையா? எது முக்கியம் உணரலையா? ஏன் மலைப்பிரசங்கத்தினுடைய முக்கிய சத்தியம் என்னங்க? ஆண்டவர் எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறார்? நீ ஒருத்தனை போய் வெளியில கொலை பண்ணாதான் கொலைன்றாரா? இல்ல, உன் இருதயத்துல கோவப்பட்டாவே கொலை. ஒருத்தனை போய் இச்சித்து பார்த்தாவே உன் இருதயத்துல செஞ்சுட்ட. முழு மலைப்பிரசங்கமே எதுல கவனம்? எது என்ன சொல்லுது? காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். வெளியில எல்லா விஷயம், உன் இருதய நிலை எப்படி இருக்கு? தட் இஸ் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டட். ஆவியில் எளிமை உள்ளவர், துயரப்படுகிறவர்கள் அவங்க தான், அந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான். நீங்க நீங்களும் இன்னும் அந்த நிலைமைக்கு வரலையா? அவங்கள மாதிரி இருக்கிறீங்களா? இன்னும் உணர்லாது இருக்கிறீர்களா? ஓகே, இப்போ கூட அப்படித்தான் இருக்கிறேன்னீங்கன்னா உங்களுக்கு கிளிப்புள்ள சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். கிளிப்புள்ளைக்கு சொல்லித்தர்றது, கிளிப்புள்ளைக்கு சொல்லித்தர்றது எப்படி சொல்லித்தருவோம்? ரொம்ப விளக்கம்லாம் கொடுக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேனோ அது சொல், அக்கா அம்மா 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 சொல்லு, அந்த மாதிரி சொல்லித்தரேன். பாருங்க, 1+1=2 சொல்லித்தரேன். நான் என்ன சொன்னேன், ஒரு பயாலஜி கிளாஸ் எடுக்கிறேன் 17வது வசனத்துல புரட்சிகரமான கொள்கையை நான் சொன்னேன், ரெண்டு விஷயங்களை சொன்னேன். அதுல அதை ஒரு ஒரு பாடமா உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது என்ன சொன்னேன், வெளியில இருந்து வருகிற எந்த காரியமும் உன்னை தீட்டுப்படுத்தாது. 17வது வசனம், வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசனத்தின் வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? ஓகே, இது புரிஞ்சுக்குவோம். ஒன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா புரிஞ்சுக்குவோம். நீங்கள் சாப்பாடு எடுக்கிறீங்க, ஒருவேளை கை கழுவாமல் சாப்பிட்றீங்க, அந்த வாஷிங்ஸ் எல்லாம் பண்ணலை, அழுக்காக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்க, ரிச்சுவல் பண்ணலை. அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சாப்பாடு எங்கே போகுது? வயிற்றுக்குள்ளே போகுது இல்லைங்களா? மார்க் பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் அது இருதயத்துக்குள் போகிறது இல்லைன்னு எழுதியிருக்கு. இதயத்தை பாதிக்கிறது இல்லை, சரீர விதமான இதயத்தை சொல்லலை, நம்ம உள்ளான ஆத்தும இதயம், நம்ம ஆத்மா எங்கிருந்து எல்லாமே வருகிறதோ. பைபிளில் சில நேரங்களில் இதயத்துக்கு ஆத்மா ஆத்மா கா இதயம்னு எழுதப்படுது. அது பாதிக்கிறது இல்லை. அது என்ன ஆகுது? ஹார்ட்டில் போகாமல் வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போய் என்ன ஆகுது? ஒரு அதிசய விதமாக அந்த ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ற ஆகாரம் சின்ன குடலுக்குள்ள போய் பெரிய குடலுக்குள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய அது ஊட்டச்சத்து, அதனுடைய ஜூஸ் எல்லாம் அது உறிஞ்சுக்கிட்டு அதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பிளட்ல அனுப்பி நமக்கு சத்து கொடுக்குது இல்லைங்களா? அந்த அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்குது. நம்ம குடிக்கிற பால், நம்ம குடிக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ரைஸ் எல்லாம் என்ன பண்ணுது? நம்ம சதையை வளர வைக்குது, நெகத்தை வளர வைக்குது, முடிய வளர வைக்குது, இதெல்லாம் நமக்கு செய்யுது. அதெல்லாம் செஞ்சு பாடி எவ்வளோ யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுது. அது யூஸ் பண்ணாத காரியங்கள் என்ன ஆகுது? டாய்லெட்டில் போயிடுது. சிம்பிளாக அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி சிம்பிளாக சொல்கிறேன், இன்னும் தெளிவாக சொல்கிறேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வாய்க்குள்ளே போய் வாயில் பயன்படுத்த வேண்டியதெல்லாம் வயிற்றில் பயன்படுத்தி தேவையில்லாததெல்லாம் ஆசன வழியாய் கழிந்து போவோம் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே. இது கிளியராக தெரியுமே இல்லைங்களா? அது எதுவுமே இதயத்தில் செட்டில் ஆகுறது இல்லை. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ஆயிரத்தில் ஒரு சிறு கிராம் கூட உங்கள் இதயத்தை தொடருது இல்லை. ஆகவே வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்தாது. இது புரிஞ்சிச்சா கிளி பிள்ளைகளே? இது புரிஞ்சிச்சா? அடுத்த பாடல் ஃபஸ்ட்டு அதை சொன்னேன். ரெண்டாவது 18வது வசனம், இந்த மாதிரி வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்துறது முட்டாள்தனமானதுன்றத தள்ளி விட்டுட்டு புரிஞ்சிச்சு இல்ல? இனிமேல் தீட்டுப்படுத்துறதுன்னு நினைக்க மாட்டீங்கல்ல? சரி, நினைக்கிறேன்னு நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், அந்த சில்லி ஐடியாவை தூக்கி போட்டு எது தீட்டுப்படுத்தும்? 18வது வசனம், உங்களுடைய தீட்டு வெளியில இருந்து வரல, வாய்க்குள்ள போறதுல இருந்து வெளியில இருந்து வரல, உங்களுடைய தீட்டு உங்க வாயிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் வருகிறது. என்ன போட்டிருக்கு? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்துறது எதுல இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. புரியுதா? இது இப்போ கிளியரா சொல்றேன், வாய்க்குள்ள அது இது பண்ணியாச்சு. இப்போ இருதயத்திலிருந்து வருது. இன்னும் மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்ல போனோம்னா, நமக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே போகிற இம்போர்ட்ஸ் நம்மளை தீட்டுப்படுத்துறது இல்லை, நமக்குள்ளே இருந்து வெளிகிற எக்ஸ்போர்ட்ஸ் தான் நம்மளை தீட்டுப்படுத்துது. நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? இம்போர்ட்ஸ் எதுவுமே. எவ்வளோதான் இம்போர்ட் பண்ணலாம், நீங்கள் அதுக்கான கையில் கூட சாப்பிட்றலாம் சில நேரங்களில் இல்லைங்களா? ஆனால் அதெல்லாம் பாடியில் தங்குறது இல்லை, இதயத்தை பாதிக்கிறது இல்லை. நாட் ஆர் இம்போர்ட்ஸ் பட் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் தான் நம்மளை தீட்டுப்படுத்துகிறது. ஏங்க அந்த இதயத்திலேருந்து ஏன் அப்படி வருது இந்த தீட்டான காரியங்கள்? ஏன் இதயம் தீட்டுப்படுத்துது? ஏன்னா பைபிள் நம்ம இதயத்தை பற்றி எரேமியால் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கலாம், எதுனா ஒரு சாக்கடையை நீங்கள் எடுக்கலாம், எதுனா ஒரு அருவறுப்பு காரியத்தை நீங்கள் எடுக்கலாம், அசுத்த மிருகங்களை நீங்க எடுக்கலாம். அசுத்த மிருகங்கள் சிலதெல்லாம் நமக்கு அசுத்த மிருகம், யூதர்களுக்கு அசுத்தம் சுத்தம் இருந்துச்சு. நமக்கு பிடிக்காத மிருகங்கள் என்ன? பாம்புகள் இல்லைங்களா? பிடிக்கிறதே இல்லை, வகை வகையான பாம்புகள்ப்பா, உடம்பெல்லாம் சிலுக்கும் பாம்புகள். ஆனா நம்ம இருதயம் அப்பே அதை விட அகோரமான சர்ப்பங்கள்னாலையும் தேள்கள்னாலையும் வள்ளிகள்னாலையும் கற்பனையில சொல்ற கற்பாம்பூச்சினாலையும் எல்லா விதமான அசுத்த மிருகங்கள் நான் நிறைந்த எல்லாவற்றுக்கும் கேடு உள்ளது இருதயமே. இருதயத்துல சகலவித பலவிதமான பாம்பு ஊறும் பாம்புங்க, சர்ப்பங்கள், அசிங்கமான முகம் உள்ள பாம்புங்கள்லாம் நம்ம இருதயத்துல இருக்கு. அதை விட கொடுமையானது இந்த உலகத்துல கிடையாது, அதுலேருந்து தான் வருது. இட்ஸ் அ ஹாரிபிள் திங். மனுஷனுடைய இருதயம் எல்லா மகா கேடுள்ளது. யாரோ கொலகாரனுடைய இருதயம் இல்லை, யாருடைய இருதயம்? நம்மளுடைய இருதயம் தான், உங்க இருதயம் என் இருதயம். எல்லா விதமான கசப்பு வேர்களும் எல்லா விதமான பாவங்களுக்கு வேர் அங்கிருந்து தான் வருது, எல்லாம் அங்கதான் இருந்து வருது. கடவுளுடைய, நான் போன வாரம் சொன்ன மாதிரி, கடவுளுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை நம்ம இந்த உலகத்துல நம்மளை காக்குது. அப்படி காத்தாலும் ஒரு ஃபவுண்டன் மாதிரி, சாக்கடை ஃபவுண்டன், ஒரு 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 சாக்கடை சமுத்திரம் மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இருதயத்திலிருந்து சில நேரத்தில் கொஞ்சம் ஊற்றுக்கள் வெளியே வந்துருது, சில நேரத்தில் கொஞ்சம் தண்ணீர் வழிகள் வெளியே வந்துருது. அது எப்படி எப்படி வெளியே வருது? அதுதான் 19வது வசனத்துல சொல்ற. ஓகே, வாயிலிருந்து வாயுக்குள்ள போறது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது புரிஞ்சுக்கிட்டீங்க, இருதயத்திலிருந்து வருகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இருதயத்திலிருந்து வருகிறதுக்கு சில உதாரணங்கள் நான் தரவா, 18வது வசனம், சில வெளிப்பாடுகள் என்ன வருது இருதயத்திலிருந்து? எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கலவும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். எல்லாம் 7 வகையான தீமைகளை, இதுதான் எல்லாம் இவ்வளவுதான் வருவான்னு இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள், உள்ள இருக்கக்கூடிய சாக்கடைக்கு ஒரு சாம்பிள். முதல் காரியத்தை இந்த லிஸ்ட்ல பார்ப்போம் வேகமாக. இந்த லிஸ்ட்ல என்ன போட்டிருக்குது? முதல் காரியம் என்ன? நம்ம தீட்டுப்படுத்துறது என்ன? பொல்லாத சிந்தனைகள், ஈவில் தாட்ஸ். முதல் ஜென்ரல், பொதுவான பிராட் கேட்டகரி, ஈவில் தாட்ஸ். யாருங்க இதை நம்ம கத்து கொடுத்துருக்காங்க? யாருக்கிட்டங்க இதை நம்ம படிச்சிருக்கிறோம்? என்னுடைய ஈவில் தாட்ஸ் என் இருதயத்திலிருந்து ஆரம்பிச்சு என் இருதயத்திலேயே முடியக்கூடிய தாட், எந்த விதத்திலையும் வெளியே வராத தாட்ஸ், செயலாக வராத, எனக்குள்ளேயே ஆரம்பிச்சு என் இருதயத்திலேயே முடிஞ்ச ஈவில் தாட்ஸ், தீமையான பொல்லாத சிந்தனைகள் என்னை தேவனிடத்தில் சேர முடியாம, தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாம, தேவனிடத்தில் ஐக்கியம் வர முடியாம தீட்டுப்படுத்தோன்னு இந்த வசனம் சொல்ல. ஈவில் தாட்ஸ் யோசிச்சிருக்கிறீங்களா? நம்முடைய பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், நம்முடைய எத்தனை, ஒரு இருதயத்துல எத்தனை வகையான பொல்லாத சிந்தனைகள், மற்றவர்களை பத்தி, மற்ற காரியங்களை பத்தி, தேவனுடைய கற்பனை உடைக்கிற சிந்தனைகள், எண்ணி முடியாத இருதய சிந்தனைகள் எத்தனை இருக்க முடியும்? அந்த பொல்லாத சிந்தனைகள் நம்மளை தீட்டுப்படுத்துது. ஏன் தேவன் ரொம்ப எரிச்சலா இருக்குது? நம்ம இருதயத்தின் ஐக்கியத்துக்காக, வெளிவேஷத்துக்காக இல்லை, நம்ம இருதயத்திலிருந்து செய்கிறத தான் அவர் விரும்புகிறார். பொல்லாத சிந்தனைகள், எத்தனை பொல்லாத சிந்தனைகள் நம்ம தூக்கத்தை கெடுத்துருது, மனசாட்சியை தீட்டுப்படுத்திடுது, நம்ம ஜப வாழ்க்கைய சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நான் என்ன பாவம் செய்தேன். நம்ம எந்திரிச்சு ஜபம் பண்றோம், ஒரு ஜபம் பண்ணும்போது பரிசுத்தாவி சந்தோஷம் இல்லை, ஜபம் பண்ண முடியல, பைபிளை படிக்க முடியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப டீசெண்டாக தானே போன வாரம் வாழ்ந்தேன், தப்பு பண்ண மாதிரி இல்லையே. நம்ம அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு நம்முடைய சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள் ஒரு காரணம். நம்மளை தீட்டுப்படுத்தி நம்மளை கெடுத்துருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? த ஈவில் தாட்ஸ், நமக்குள்ளேயே ஏற்படுகிற தீமையான பொல்லாத சிந்தனைகள், நம்ம ஜப ஆவியை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து தேவனிடத்தில் நாம் ஐக்கியமாக இராதபடிக்கு பொல்லாத சிந்தனைகள், குடும்ப நம்ம மனைவியை பத்தி, பிள்ளைகளை பத்தி, மற்றவர்களை பத்தி, மற்ற ஆண்களை பத்தி, மற்ற பெண்களை பத்தி, சகோதரர்களை பத்தி வருகிற பொல்லாத சிந்தனைகள் நம்மளை முதலாவது தீட்டுப்படுத்தும். அடுத்தது ஒரு 6 லிஸ்ட் கொடுக்கிறாரு, எல்லாமே பன்மையில ப்ளூரல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னா பார்ப்போம். மார்க் வந்து இதே காரியங்கள், ஆனா அது கொஞ்சம் சில சேர்க்கிறாரு. மார்க் இதுல 4 காரியங்களை எடுத்துட்டு இதனோட இன்னும் வெளிப்பாடு அவர் சேர்க்கிறார். பொருளாசைகளும் துஷ்டங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும், வன்கண்ணுனா பொறாமையா பார்த்து உள்ளெல்லாம் எரியும், இல்ல கண்ணு பார்த்தீங்கன்னா பொறாமையா பார்க்கும் அப்படின்னு, வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் இவைகள்லாம் இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஓகே, மேத்யூ எழுதியிருக்கிற 6 காரியத்தை பார்ப்போம். மேத்யூ வந்து 10 கற்பனை ஆர்டரை ஃபாலோ பண்றார். 10 கற்பனையினுடைய ஆர்டர், 6வது கற்பனையிலிருந்து 9வது கற்பனை வரைக்கும் அவர் எடுக்கிறார். மார்க் வந்து 10வது சேர்க்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கதான் பொருளாசை எல்லாம் கவர்ச்சியஸ்னஸ் அவர் சேர்க்கிறார். மத்தேயு அதோடு முடிக்கிறார். எல்லாம் பண்மையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வந்து பல விதத்தில் வகை வெளிப்படும். அந்த பாவங்கள்லாம் அடக்கிறதுனால தான் பண்மையில புளூரல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது என்ன? கொலை பாதகங்களும். இது 6வது கற்பனைக்கு விரோதமானது. கொலை செய்யாது இருப்பாயாக. இது வந்து வெறும் கொடுமையான செயல்கள் மாத்திரம் அல்ல, கொடுமை கொள்ற மாதிரி பேசுகிற காரியங்கள், வெறுப்புள்ள காரியங்கள். இந்த ஆண்டவருடைய அன்பே இல்லாத இருதயம், மற்றவர்களுடைய உயிரை பத்தி மதிப்பே இல்லாத இருதயம், கேவலமா மற்றவர்களை நினைக்கிற ஒரு பெருமையான இருதயத்தினால மற்றவர்களை கொன்னா மற்றவங்க இல்லாம போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற கொலை பாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனங்கள். இது வரும் செக்ஷுவல் இம்மாலிட்டி, வெளிப்பிரகாரமான அன்பேத்ஃபுல்னஸ் மாத்திரம் இல்ல, தேசித்தனம்னு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபார்னிகேஷன்ஸ். அது வந்து பிராட் வேர்டு. திருமணத்துக்கு வெளியே எந்த வகையான இச்சையின் வெளிப்பாடும் அதுல கவர் ஆகுது. ஃபார்னிகேஷன் இல்லைங்களா, அதுல போனோகிராஃபி கவர் ஆகுது, அதுல இச்சையின் சகல விதமான கிரியைகள், அதை பத்தி ஜோக் பண்றது, பேசுறது, தப்பா மற்றவங்களை பத்தி எல்லாம் பேசுறது எல்லாமே. இது என்ன காட்டுது? கட்டுப்படாத, கட்டுப்படுத்தாத ஒரு இருதயம், அசுத்த இருதயம், இச்சை ஆளுகிற இருதயம், அதுல இருந்து இப்படி எல்லாம் புறப்பட்டு வருகிறது. அங்கதான் ஏன்னா இருதயத்திலே இச்சை கர்ப்பம் தரிக்கிறதுன்னு யாக்கோபு சொல்லியிருக்கிறார். கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கலவுகள், திருட்டு இல்லைங்களா. அந்த திருட்டை பத்திலாம் யங் பீப்புள் எவ்வளவு நீங்க படிச்சிருக்கிறீங்க. திருடணும்னு இல்லை, திருடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய கற்பனையில படிச்சிருக்கிறீங்க. 10 commandments அந்த கேட்டகிசம் படிக்கும் போது இது வந்து என்ன, வெறும் திருடுறது இல்லை, அந்த திருடணுன்ற ஒரு இன்டென்ஷன், ஒரு பொருளாசையினுடைய ஒரு இருதயம் பராமரிப்பில் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற இடத்தில் திருப்தி இல்லாமல் மற்றவர்களுடைய சொத்தை கெடுத்து தன்னை மேன்மைப்படுத்திக்கணும், மற்றவர்களுடைய சொத்தை கெடுத்து தன்னை உயர்த்திக்கணும்னு செய்கிற செயல்கள் திருட்டுகள் இல்லைங்களா, பொருளாசையினுடைய இருதயத்தை காட்டுது. அடுத்தது பொய் சாட்சிகள். 9வது கற்பனைக்கு விரோதமானது இது. தவறான பேச்சுங்கள், சத்தியத்தை வேற விதமாக மற்றவங்களை வஞ்சிக்கணும் என்பதற்காக பேசுற காரியங்கள், மற்றவங்களை ஏமாத்தணும்னு பேசுற பொய் காரியங்கள், தூஷணங்கள். கடைசியாக தூஷணம் ஒரு பிராட் வேர்டு. தேவனையும் சரி மற்ற மனிதர்களையும், தேவசாயலா படைக்கப்பட்ட மற்ற மனிதர்களையும் ஒரு கேவலமா பேசுற காரியங்கள், தப்பா பேசுற காரியங்கள் இல்லைங்களா, தூஷணமா சபிக்கிறதா பேசுற காரியங்கள், இவைகள் எல்லாம் இருதயத்தில் குடியிருந்து வருகிறது. இது வெளியில வருது, இதெல்லாம் இருதயத்துல இருக்கு, ஆனா இது வெளியில வருகிறது. ஒரு ஒரு கற்பனையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கடை சமுத்திரம், அந்த சாக்கடை சமுதிரத்துல ஒரு சின்ன மக்கை எடுத்து எடுத்து வெளியே ஊத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வெளியெடுத்து ஊத்துக்கிற காரியங்கள் தான் இதெல்லாம். இதான் நம்ம இருதயத்திலேருந்து வருகிறது. என்ன சொல்றாரு இதனோட ரிசல்ட்டு? 20வது வசனம், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பொல்லாத சிந்தனைகள், இந்த காரியங்கள் இருதயத்திலிருந்து வருகிற இந்த காரியங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இந்த காரியங்கள் தான் மனுஷனுடைய மனசாட்சிய மனதை தீட்டுப்படுத்தி தேவனிடத்தில் ஐக்கியம் பெறாதபடிக்கு, தேவன் தன்னை பார்த்து அருவருக்கும் படிக்கு, அவரிடத்தில் அவரை அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த ஐக்கியத்தை உடைக்கிற காரியங்கள் இதுதான். ஆகவே இதை படிச்சுக்கிட்டவங்க என்ன படிச்சிருக்கிறோம்? புரட்சிகரமான கொள்கை விளக்கி அறிவித்தார். அதை கேட்டு உணராதவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னாரு இல்லைங்களா. அதை கிளிப்பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி மீண்டுமாக சொல்லித்தரார். இதிலெல்லாம் நம்ம பார்த்து படிக்க வேண்டியது. ஆண்டவர் இதை நம்ம கற்றுக்கணும், இதை ஆழமா புரிஞ்சுக்கணும்ன்றது எவ்வளவு கவலையா இருந்த பரிசுத்தாவியான அதை பத்தி எவ்வளவு அக்கறையா இருந்தா இவ்வளவு டீட்டெயிலா எழுதியிருப்பார். எல்லா காஸ்பல்ஸ்லயும் வரும் இல்லைங்களா, மார்க், மாத்யூ, லூக்ல மூணுலயும் வரும். மார்க் ரொம்ப சுருக்கமா தான் எழுதுவார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மத்தேயோட அதிகமா 23 வசனங்கள் எழுதியிருக்கார். ஏன் இதை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? புரட்சிகரமான நம்முடைய பார்வை மாறணும். இந்த கொள்கையில இருந்து நம்ம போக்கஸ் இன்னுமே எங்க இருக்கணும்? நம்ம இருதயத்தில தான் இருக்கணும். நம்ம இருதய நிலையில தான் இருக்கணும். எவ்வளவு சில்லி, இந்த காரியங்கள் தான் நம்ம தீட்டுப்படுத்தோம்னு நினைச்சிருந்தா இருதயத்திலிருந்து வெளிப்பிரகாரமான காரியங்களை செஞ்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருப்போம்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். ஓ ஹாரிபிள், ஒரு கேடான அழுக்கு பிடிச்ச இருதயத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவுதான் வெளிப்பிரகாரமான காரியங்கள், சடங்குகள், தர்மங்கள் செஞ்சாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நீ தீட்டுப்பட்டவனா இருக்கிற உன் இருதயம் எப்படி இருக்கு, அதைத்தான் இது கேட்குது நமக்கு இல்லைங்களா. மதம்லாம் நமக்கு என்னங்க செய்ய முடியும், அதான் மதத்தினுடைய அதிசயம். நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும், பாரம்பரிய மதம்லாம் வெளியில கிளீனா இருக்கத்தான் கற்றுக் கொடுக்கும், உள்ள கிளீனா இருக்க கற்றுக் கொடுக்காது. ஓகே, நம்ம எப்படி இங்க சுத்த இருதயத்தை அடைவது, தீட்டுப்பட்ட இருதயம் இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த அசுத்தங்களை எல்லாம் நம்ம எப்படி தப்புறது, அதை நம்மளால செய்ய முடியுமா? ஒரு பாருங்க, இது வெளியில இருக்கிற காரியங்களா இருந்தா பரிசேயர்கள் மாதிரி சில ரூல்ஸை போட்டு கட்டுப்பாடை பார்த்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீட்டு எங்க இருந்து வருது, நம்ம செயல் சரிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருந்து அது வருது. அதை நம்ம முதல்ல உணரணும். ஆண்டவரே, என் இதயத்துல இவ்வளோ அசிங்கம், அவலட்சணம், அருவறுப்பு இருக்கு, இது என்னால சரிப்படுத்த முடியாது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல என்ன கொடுக்கும், ஆவியில் எளிமைத்தனம், நொறுங்குண்ட இருதயம், துயரப்படுகிற குணத்தை கொடுக்கும். இது என்னால முடியாது, இது என்னால முடியாத ஒரு காரியம் ஆண்டவரேன்னு உதவியற்ற நிலையில அவருடைய கிருபைக்காக கெஞ்சி ஆண்டவரே நீர்தான் இந்த தீட்டிலிருந்து விடுவிக்கணும். இப்படிப்பட்ட தீட்டுப்பட்ட இருதயப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படி வந்து ஆராதனை செலுத்த முடியும், தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த தீட்டு இல்லாத சுத்த தேவனுக்கு முன்பதாக எப்படி வர முடியும், இதுதான் கேள்வி, காலாகாலத்தின் கேள்வி. வெளிப்பிரகாரமா நான் செய்கிற எந்த சடங்குலையோ எந்த தர்ம காரியங்களையோ எதுலையுமே ஆண்டவர் பிரியப்படுறதில்லை. ஆண்டவர் என் இருதய நிலையை குறித்து கேட்கிறார், என் இருதய நிலையை பொறுத்து தான் வெளிப்பிரகார காரியங்களுக்கும் மதிப்பு கொடுக்கிறார். என் இருதய நிலை எப்படி இருக்கு, ஆனால் இருதய நிலையை நான் சரி பண்ணிக்க முடியாது. வெளியில என்ன செஞ்சு வெளியெல்லாம் செஞ்சிடலாம், உள்ள என்னால் செய்ய முடியாதே, நான் என்ன செய்வது என்ன செய்வது. பைபிள் இதுக்கு நம்ம கொடுக்குற பெரிய பதில் என்ன தெரியுங்களா, முதலாவது எங்க இதை தேடக்கூடாது, மதத்துல இதை தேடக்கூடாது, மதத்துல இதை தேடக்கூடாது. யூதர்கள்லாம் மதத்துல தேடினாங்க, எபிரேயர் புத்தகம் அதான் நமக்கு சொல்லுது, சடங்குல இதை தேடக்கூடாது. உன் இதயத்தின் அகோரத்தை உணர்ந்து ஆவிக்குரிய வெளிச்சத்தில் உன் இதயத்தின் கொடுமையை பார்த்து உடைஞ்ச ஒரு பாவியாக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர்கிட்ட அவர் சிலுவையில் செய்த பணியை நம்பி அவர் மேல் விசுவாசத்துல வரணும், அவர்கிட்ட ஓடி வரணும் விசுவாசத்தில். அவர்கிட்ட வரும்போது அவர் பண்ற பெரிய ப்ராமிஸ் என்ன தெரியுமா, உண்மையா நீ உணர்ந்து என்கிட்ட வந்தீன்னா, நாடகம் போடுறதில்லை, உண்மையா இதய அகோரத்தை உணர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு சுத்த இதய என இதயத்தை கழுவும், என் பாவத்தை கழுவும் அப்படின்னு கேட்டீன்னா, நான் உன் கழுவுறது மாத்திரம் இல்லை, உன் சுத்திகரிக்கிறதுமா ஒரு புது இதயத்தை உனக்கு கொடுக்குறேன். இட்ஸ் அ ப்ராமிஸ், புது இதயத்தை கொடுக்குறேன் இல்லைங்களா, புது இதயத்தை கொடுக்குறேன். ஆண்டவரே இதை என்னால் சரி பண்ண முடியாதுன்னு உணர்ந்து வரும்போது எபிரேயர் புத்தகம் நம்மளை வரவேற்கிறது. எப்படி வரக்கிறது, அப்பா இந்த சடங்குகள் இந்த மதம் இந்த பாரம்பரியம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆண்டவர்கிட்ட வர முடியாது. எப்படிதான் வர முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்தின புதிதும் ஜீவனும் உள்ள அவருடைய மரணத்தின் மூலமா ஏற்பட்ட புதிதும் ஜீவனுமான வழியின் மூலமாக தேவனிடத்தில் நாம் சேர கடவோம், விசுவாசத்தின் நிச்சயத்தோடு சுத்த இதயத்தோடு நாம் சேர கடவோம். இப்படித்தான் வர முடியும், அவர்கிட்ட வர முடியும். ஒரு அருமையான எக்ஸ்பிரஷன், தேவன் புது இருதயத்தை கொடுக்கிறார். புது இருதயம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் எது தெரியுமா, மூணு காரியம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட இருதயம், பரிசுத்தாவினால் புதுப்பிக்கப்பட்ட இருதயம், விசுவாசத்தினால் சுத்தமாக்கப்பட்ட இருதயம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட இருதயம், பரிசுத்தாவினால் புதுப்பிக்கப்பட்ட இருதயம், விசுவாசத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட்ட இருதயம் பாருங்களா. ஆகவே முதல் கேள்வி என்ன, நாம் இப்படிப்பட்ட தீட்டுப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தேவன்கிட்ட எப்படி வர முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா, அவர் மரணத்தின் மூலமா, ஏற்பட்ட வழியின் மூலமா தான் வர முடியும். இதெல்லாம் கேட்கும் போது சில பேர் விசுவாசிகளா இருக்கிறவங்க நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் என்னைக்கோ செஞ்சாச்சுங்க, நானு எப்பவோ பண்ணியாச்சுங்க, நானு இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, நீங்க கேட்கலாம், இதெல்லாம் எனக்கு இல்லைங்க, புதுசா வந்தவங்களுக்கு சொல்லுங்க. அதுவே பல நேரத்துல உங்க இருதயத்தை வெளிப்படுத்தலாம், ஏன் இது திருப்பி 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 செய்யறவன் தான் கிறிஸ்தவன், ஒரு தடவை வந்ததுக்கு என்ன அடையாளம், அவன் ஒவ்வொரு நாளும் தன் பாவத்தின் அகோரத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தனக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் எவ்வளவு தேவையே, தீட்டில்லாம வாழ்வதற்கு தேவையேன்னு புதிதும் ஜீவனுமான வழியில் வந்து வந்து என் ரத்தத்தை என் கழுவும் ஆண்டவர், உன் ரத்தத்தை எப்பவும் ஃபீல் பண்ணணும் ஆண்டவர், அவன் ரத்தத்தை ஃபீல் பண்ணிட்டே வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். உங்களுக்கு அப்படி இந்த கால நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு வந்திருக்கிற நீங்க உங்கள்தான் எப்படி இருக்கு? இன்னைக்கு திருப்பியும் நீங்க வரலாம். என்ன கேட்டீங்கன்னா எப்பவோ செஞ்சதெல்லாம் போட்டோ எப்பவோ செஞ்சது, இன்னைக்கு காலையில உங்களுதே எப்படி தீட்டு இல்லாம இருக்குதா? இன்னைக்கு நீ அவர் புதிதும் ஜீவனம் உள்ள ஆண்டவரே ஒரு வாட்டி என்ன கழுவுனீங்க. பேதுருக்கு ஆண்டவர் உடம்பெல்லாம் கழுவியாச்சு, காலை கழுவணும், டெய்லி நம்ம கால் கழுவப்படணும், தீட்டு பட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் இதயம் ரொம்ப தீட்டாத்தான் இருக்கு, எனக்கு புரியுது ஏன் ஜப வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லை, என் இதயம் சரியில்லை, என்னால் வேதம் படிக்க முடியல, பல விதத்திலும் இடத்தில் வருவதற்கு தீட்டுப்படல, தினமும் வெளிவேஷம் ஒண்டி போட்டுக்கிட்டு காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் நான், எனக்கு ஒரு புது இதயத்தை கொடுங்க. தாவீது அவர் எத்தனையோ வருஷம் விசுவாசியா இருந்த போது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப போது தான் என்ன கேட்டாரு, என்னில் புது இதயத்தை சிருஷ்டியும் நலைவரமான ஆவியில் எனக்கு கொடுங்க. ஆண்டவரே give me a new heart, give me a clean heart, இல்லைங்களா? சுத்த இதயத்தை சிருஷ்டியும், அதாங்க நம்முடைய ஜபம். விசுவாசிகளாக அதான் இருக்கணும், சுத்த இதயத்தை சிருஷ்டியும். ஒரு புது விதத்துல ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி பாருங்க, வேத வசனம் எவ்வளவு வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்குது. முழு நிச்சயத்தோடு வாங்க, புது இதயத்தை அவர் கொடுக்கிற எசேக்கியல்ல போட்டிருக்குது, நான் உங்கள் மேல் சுத்த ஜலத்தை தெளித்து உங்களை சுத்திகரிப்பேன், உங்களுடைய அசுத்தம் தீட்டுகளை எல்லாம் உங்களை நீங்கள் ஆக்கி உங்களுக்கு ஒரு புது இதயத்தை கொடுத்து புது ஆவியை உங்களுக்குள்ள கொடுப்பேன், கல்லான இதயத்தை உங்களுக்குள்ள எடுத்து மாம்சமான இதயத்தை கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். இட்ஸ் அ ப்ராமிஸ். தன் இதயத்தின் தீட்டை உணர்ந்த ஒரு ஆளு, இவ்வளோ அசிங்கம், இது சரியே பண்ண முடியாதே இந்த இதயத்தை உணர்றவன், தேவனுடைய பெரிதும் மகா மேன்மையுமான வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, ஐ வில் கிவ் யூ அ நியூ ஹார்ட். நம்ம வாழ்க்கை ஒரு அருமையா ஒருத்தர் சொல்றார், ஒரு போதகர், அவர் லைஃப் இஸ் த சிம்டம் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் அவர் ஹார்ட். அதாவது நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை, நம்ம வாழ்க்கை இருக்கிறது, நம்ம வேலை குடும்பம் எல்லாமே அது ஒரு சிம்டம். நமக்கு ஒரு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தா வெளியில சிம்டம் தெரியும் இல்லையா, நெஞ்சு வலிக்கும், வேற என்ன சிம்டம் தெரியும், மூச்சு அடிக்கும், அந்த மாதிரிலாம் வெளியில ப்ராப்ளம்ஸ் தெரியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை தான் சிம்டம்ஸ். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு, இது இருக்கிறது, குடும்பம் இப்படி இருக்கிறது, நம்ம மனநிலைமை, ஜப வாழ்க்கை, சப வாழ்க்கைலாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் சிம்டம்ஸ். எதனால இதெல்லாம் இப்படி இருக்கு, ஹார்ட் கண்டிஷன்னால. நமக்கு மாற்றம் சூழ்நிலை மாற்றம் ஃபர்ஸ்ட் இல்லை, நமக்கு மாற்றம் குடும்ப மாற்றம் ஃபர்ஸ்ட் இல்லை, நமக்கு மாற்றம் வேலை மாற்றம் ஃபர்ஸ்ட் இல்லை, நமக்கு என்ன மாறணும், முதல்ல நம்ம இருதயம் மாறணும். எனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுங்க ஆண்டவர், ஐ நீட் எ நியூ ஹார்ட், சுத்தமான இருதயத்தை கொடுங்க. இப்படி ஒரு சுத்தமான இருதயம் முதலாவது அதை புரிஞ்சுக்கணுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் சுத்தமான இருதயத்தை பெற்றவர்கள் நம்ம நம்முடைய மிக 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 பெரிய கடமை. இதை தாங்க நான் உங்களுக்கு நைட்டெல்லாம் நான் தூக்கம் இல்லாமல் யோசித்தேன். இதை எப்படி முக்கியத்துவம் படுத்தி உங்களுக்கு சொல்றது, ஒரு புது இதயத்தை பெற்ற கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய கடமை என்ன தெரியுமா, தன் இதயத்தை காக்கிறது. நீதிமொழிகள் எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொண்டு, ஏன் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்றுப்படப்படுகிறது, உன் வாழ்க்கையில எல்லாமே அதுல இருந்து தான் வருகிறது. ஓகே, இதை வந்து நான் ப்ரீச் பண்ணிட்டேன், இது முக்கியம், ஆமா நம்ம இதயத்தை காத்துக்கணும்னு நீங்க எல்லாம் தலையாட்டிட்டு போறதோடு நான் திருப்தியா இல்லைங்க. இது ஒரு ஒரு இது உண்மையா ஆண்டவருடைய வசனங்களை சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதயத்துல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை தீர்மானம், லைஃப் லாங் ரெசல்யூஷன், வாழ்க்கை தீர்மானம் இல்லைங்களா, புத்தாண்டு தீர்மானம் இல்ல, வாழ்க்கையெல்லாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். என்ன தெரியுமா, என் வாழ்க்கையிலேயே இன்னமே முக்கியம் இது, இதயத்தை காக்கணும், இதயத்தை காக்கணும். ஆண்டவர் நான் ஜெபம் பண்றேன், இதன் மூலமாக நம்ம சபையிலேயே ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தணும், இதன் மூலமா நம்ம இதயத்தை காக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தி இது எவ்வளவு முக்கியம்னு உணர்த்தணும். எஸ்பெஷலி இந்த கொரோனா இந்த மாதிரி டைமுங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துல இருந்து, வறண்ட நிலைமையில இருந்து, ஒரு அசதியில இருந்து நம்மளை எழுப்பி ஊக்கப்படுத்தக்கூடியது இந்த சத்தியங்க. பிரச்சனை கொரோனா இல்ல, பிரச்சனை அதை அணுகக்கூடிய இருதயத்தை தான் பொறுத்து இருக்கு. இருதயம் எப்படி இருக்கு? எல்லா எழுப்புதலும் இருதயத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. எப்போ ஒரு சபை மக்கள் தங்களுடைய இருதயத்தை காக்க, இருதயத்தை கவனிக்க, இருதயத்தை காக்கிறது மையமா கொள்ளுகிறார்களோ அந்த சபையில தான் பரிசுத்தாவின் வல்லமையா வேலை செய்யுது. அந்த சபையில தான் எழுப்புதல் ஏற்படுது. நம்ம அப்படிப்பட்ட சபையா மாறுவோமா? நம்ம இருதயத்தை காக்கிற மக்களாக நாம் இருப்போமா? நம்ம இருதயத்தை காக்கணும் கிரேட், எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காக்கணுமே. நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வர்றதோடு நம்ம திருப்தி ஆகக்கூடாது. டெய்லி ஒழுங்கா பைபிளை படிக்கிறோம், சபைக்கு போறோம், அதோடு திருப்தி ஆகக்கூடாது. அதுல எல்லாம் ஆண்டவர், அதுல எல்லாம் விஷயம் முதல்ல. நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கு மதிப்பே எங்க வருது? ஒரு நல்ல இருதயத்துல இருந்து அதை செஞ்சாதான். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஆபத்து உள்ள இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்ம இருதயத்தை இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இருதயத்தை காக்கிறதுக்கு எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம்னு ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. ஏன் நம்ம இருதயத்தை காக்கணும்? முதலாவது, பரிசுத்த இருதயத்தை காணுகிற தேவனுக்கு மிக மிக கோபம் ஏற்படுத்தக்கூடியது இருதயத்துல இருக்கிற பாவங்கள் தான். இருதயத்தையே கவனிக்கிற தேவனுக்கு, இருதயத்தின் மேல ரொம்ப எரிச்சலா இருக்கிற தேவனுக்கு, இருதயத்தை கேட்கிற தேவனுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுத்துறது. வெளியில இருக்கிற பாவங்கள் கோபம் ஏற்படுத்ததான் செய்யுது, ஆனா ரொம்ப அவர் ஆத்திரம் கிளப்பி தண்டனை கொடுக்க வைக்கிறது எதனால தெரியுமா? இருதயத்தின் பாவங்கள். ஏன் யோசிச்சு பாருங்க, நோவா காலத்துல முழு உலகத்தையே அவர் குழந்தை, பெண்ணு, ஆணுன்னு பார்க்காம, மிருகங்கன்னு பார்க்காம, எல்லாரையும் தண்ணியில முக்கி போட்டதுக்கு காரணம் என்னங்க? இதை நான் கவனிச்சது இல்லை, இப்பதான் கவனிக்கிறேன். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர்கள் கொலைகள் செஞ்சார்கள், விபச்சாரம் செஞ்சார்கள், சோதோம் குமாரா மாதிரி இருந்தாங்கன்னு நம்ம எங்கேயோ படிக்கலையே. ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனா அது குற்றப்படுத்தல. ஆண்டவர் அவங்களை அழிச்சதுக்கு அவர் பண்ற குற்ற எதிர் மேல படுத்துறாரு தெரியுமா? யாத்திர இது ஆதி ஆகமோ 6வது அதிகாரம் அந்த வசனம் எதுல 4-5 கவனிக்கலாம். நீங்க Which is that verse? The Lord regretted. 5, 5வது வசனம். 6வது அதிகாரம் 5வது வசனம். என்ன? அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. இதான் அவர் படுத்துற குற்றம். நோவா காலத்துல முழு உலகத்தையும் தண்ணில முக்கினதுக்கு காரணம் என்ன? ஏன் அவ்வளவு கோபப்பட்டுட்டாரு? எதுக்கு அவனுக்கு அவளுக்கும்? அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாது. அதனால என்ன ஆச்சாம் அவருக்கு? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இது அவர் இருதயத்துக்கு வசனமா இருந்துச்சு. கடவுள் இருதயத்துக்கே இந்த அளவுக்கு வசனம், வேதனை கொடுக்கிறது என்ன பாவம்? இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் யோசனைகள், பொல்லாத சிந்தனைகள், இருதயத்துல நடக்கிற பாவங்கள் மேல ஆண்டவர் எந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்கிறார்னா, முழு உலகத்தையே இதுவரைக்கும் செய்யாத விதத்தில் முழுக்கி போட்டுட்டார். இதன் மூலமா என்ன காட்டுறார் ஆண்டவர்? இருதயத்தில் நடக்கிற துன்மார்க பாவங்களுக்கு, இருதயத்துல சிந்திக்கிற பாவங்கள் மேல எவ்வளவு கோபம், உக்கிர கோபம் உள்ளவராய் இருக்கிறார்ன்றது நம்ம காட்டுற. புரியுதுங்களா எவ்வளவு முக்கியம்? இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமா அடிமைத்தனத்துக்கு அனுப்புனது காரணமும் அதுதான். எரேமியா 4:14, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தின் பொல்லாப்பான பொல்லாப்பை கழுவு, எம்மட்டும் அக்கிரம நினைவுகள் உன்னில் வாசமாயிருக்கும். எம்மட்டும் இருக்கும் உன் இருதயத்தை கழுவு. அதுதான் என்ன கோபப்படுத்து. மிகப்பெரிய தேவ தூதன் உலக பரலோகத்திலேயே அதை விட அழகான, மகிமையான, அருமையான தேவ தூதன் இல்லை, லூசிபர். அவனை பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு தள்ளி அவனை நித்தியமா ஆக்கினைக்குள்ள பிசாசாக அவர் தீர்த்ததற்கு என்ன பாவம் செஞ்சிட்டாங்க? என்ன பாவம் செஞ்சா தெரியுமா? பிசாசு செஞ்ச பாவம் ஐசாயா 14:13 சொல்லுது, உன் இருதயத்தில் நீ சொன்னாய். உன் இருதயத்துல சொல்லிக்கிட்ட, நீ என்ன சொன்ன? நான் வானங்களுக்கு ஏறி அவருடைய நட்சத்திரங்களுக்கு மேல், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேல் என் சிங்காசத்தை அமைப்பேன். நான் மேகங்களும் ஏறி சர்வ வல்லமை தேவன் போல், உன்னதமானவர் போல் நான் இருப்பேன் அப்படின்னு நீ இருதயத்தில் சொன்னாய். இருதயத்துல தான் நினைச்ச. அது அடுத்த வசனம், நீ பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாய். பாருங்களேன், பிசாசு செஞ்சதுதான். ஏன் அத்தனை ஆயிரக்கணக்கான எண்ணி முடியாத தேவ தூதர்களை சங்கிலியில் கட்டி அடிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? வீழ்ச்சி அடைந்த தேவ தூதர்கள், அவங்க வெளிப்பிரகாரமான பாவம் செய்ய முடியாது, ஏன்னா சரீரம் இல்லை அவங்களுக்கு. அவங்க செஞ்சது ஆத்மீக இருதய பாவம், நினைவுகளின் பாவம். புரியுதா? வாட் ஆங்கர் காட். உங்க இருதயத்துல படுத்துட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது, வீட்டுக்கு போகும்போது, வேலை, நீங்க நினைக்கிற தீமைகள், பொல்லாத சிந்தனைகள் கடவுளுக்கு மிகவும் கோபம் ஊட்டுகிறது. இப்படி பாக்குறோமா? மிகவும் கோபம் ஊட்டுகிறது. அத சில இடங்கள்ல ஐசாயால் எல்லாம் இப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆராதனை பண்ண வந்தோம்னா அவர் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் அருவருப்பா பாக்குறார். அருவருப்பா பாக்குற பழைய பாடல இப்படி வந்தாங்களாம், அவர் தான் வந்து மாட பலி குடு அதை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்க பாருங்களேன், ஐசாயா 66:3 என்ன சொல்றாரு? ஒரு மாட்டை பலி கொடுக்கிறவன் மனுஷனை பலி கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, மனுஷன் வெட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு பலி ஆட்டை பலி கொடுக்கிறவன் நாயின் கழுத்தை வெட்டுகிற போல் எனக்கு காண்கிறது. ஒரு ரத்த இது கொடுக்கிறவன் பன்னியின் ரத்தத்தை எனக்கு செலுத்துகிற மாதிரி எனக்கு தெரிகிறது. தூவம் காட்டுகிறவன் ஒரு விக்கிரத்துக்கு தூவம் காட்டுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இதை விட கடவுள் உன் ஆராதனையை வெறுக்கிற, இப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வராதன்னு வேற எப்படிங்க அவர் சொல்ல முடியும்? பன்னியின் ரத்தம் கொடுக்கிறது, மாட்டு பதில் மனுஷனை வெட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னைக்கு நமக்கு சொன்னா எப்படி சொல்லுவாரு? இப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு பாடுறேன்னு வரிய, இப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு ஜபம் பண்றேன்னு வரிய. ஐ ஹேட், அதை வெறுக்கிறேன். ஏன்? அவங்க எல்லாம் செஞ்ச தப்பு என்ன? அந்த தொடர்ந்து போனா அந்த வசனம் சொல்லுது, ஏனென்றால் அவர்கள் ஆத்மா அவருடைய அருவறுப்புகளில் மேல் விருப்பமாயிருந்தது. அசிங்கத்திலையும் அருவறுப்புலையும் விருப்பமா இருந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி வந்துடுறது. ஆண்டவர் ஆராதிக்கிறார் தீட்டுப்பட்ட இருதயத்தோடு. ரொம்ப பயங்கரம், உங்களுக்கு புரியுதா? இருதயத்தின் பாவங்களை ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமா பாக்குறாரு. இன்னொரு பயங்கரம் சொல்லவா? சில நேரங்கள்ல இருதயத்தின் பாவத்துல தொடர்ந்து நம்ம போய் நம்ம இருதயத்தை மாத்திக்கலன்னா அந்த பாவங்களை மன்னிக்கவே மாட்டார், மன்னிக்கவே மாட்டார். எப்படிங்க சொல்ல முடியவங்கனால? இந்த பரிசேயர்கள்னால சொல்ல முடியும். இந்த பரிசேயர்கள் தங்க இதயத்தை பார்த்த மறுத்து வெளிப்பிரதாரமாக ஆண்டவரை ஆராதிக்க செய்ய நினைச்சாங்க. தன் இதயத்தின் கொடுமையை அவங்க உணரல. அவர்களை விட்டு விடுங்கள் சொல்லிட்டார். இன்னொருத்தன் புதிய அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் சைமன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இதயம் மாறல, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, சபைக்கும் சேர்ந்துட்டாரு, கம்யூனியனும் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஆண்டவரையும் பாடுறேன் வந்து சபையில பாடிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இதய மாற்றம் ஏற்படல, இன்னும் தொடர்ந்து அந்த பொல்லாத இதயத்திலே போயிட்டு இருக்காரு. பேதுருவை பார்த்து அவர் பேதுரு செய்யற அற்புதம் எல்லாம் பார்க்கும்போது காசு கொடுத்துட்டு எனக்கு பரிசுத்தாவி கொடுங்க, இன்னும் கூட கொடுக்குறேன், கா பரிசுத்தாவி கொடுங்கன்னு கேட்டார். பேதுரு அவர் சொல்ற பதில் பாருங்க, 22, நீ உன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள், வேண்டிக்கொள்ளு, மன்றாடி கேளியே, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்படின்னா இந்த மாதிரி நாடகம் போட்டு, இந்த அளவுக்கு நாடகம் போட்டு இருதயத்தில் எண்ணங்கள்ல இருந்தவனுக்கு பொதுவா அவர் மன்னிக்கிறது இல்ல, ரொம்ப கெஞ்சி கேட்டுப்பாரு, ஒருவேளை மன்னிக்கலாம். புரியுதுங்களா? ஹாரபிள் திங், இருதயத்தின் பாவங்களை ஆண்டவர் எவ்வளவு கொடுமையா பாக்குறார், எவ்வளவு பயங்கரமா பாக்குறாரு, உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய மிக மிக முக்கியமானது, நான் வெளியில எப்படி இருக்கிறேன்னு இல்ல, மை ஹார்ட் கண்டிஷன், அது ரொம்ப முக்கியம். வெளியில என்ன செய்யறேன்னு இல்ல, எந்த நிலையின் இருதயத்துல அதை செய்யற, அதுல தாங்க நம்ம கவனம் இருக்கணும். அப்படி ஆராதனை எல்லாமே அதுல தான் இருக்கணும். அப்படி இல்லாம செய்கிற ஆராதனை. அடுத்ததாக ஒரு மாயமாலக்கார ஆராதனை. எசேக்கியல் ஒரு வேடிக்கையான ஒரு வசனம் இருக்கு. எசேக்கியல் 33:31 தமிழ்ல வாசிக்கிறவங்க யாராவது வாசிக்கலாம். 33:31 சரி ஓகே, நேரம் ஆயிடுச்சு, நானே சொல்றேன். இந்த ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இந்த ஜனங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படியே பக்தி உள்ள ஜனங்க மாதிரி வந்து அப்படியே உட்கார்ந்து உன் வார்த்தையை கேட்கிறாங்க. எசேக்கியல் நீ என்ன நினைக்கிற, ரொம்ப அருமையானவங்க வந்து பிரசங்க எல்லாம் கேட்கிறாங்கன்னு நீ நினைக்கிற, கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின் படி செய்வதில்லை. கேட்பாங்க ஆனா அதன்படி செய்ய மாட்டாங்க. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். ஐயோ எவ்வளவு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மெசேஜ், ஐயோ அப்படி இது அப்படின்னு பேசுகிறார்கள். அவர்கள் இதயமோ பொருளாசையை பின்பற்றுகிறது, பின்பற்றி போகிறது. அதெல்லாம் அவங்க இதில்ல, அவங்க இதயம் வேற நிலையில இருக்கு. அந்த இருதயம் வேற காரியங்கள்ல, பொருளாசையில, உலக இச்சைகள் அதுலலாம் இருந்துகிட்டு ஆண்டவர் வசனத்தை கேட்கறதுக்கு முடியாது. ஆனா நாடகம் தான் போட முடியும். ரொம்ப வந்து கேட்கற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஏன் வந்து கேட்கறாங்க ஆண்டவரே அப்படின்னு எசேக்கியல், இதோ நீ இனிய குரலும் கீத வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமாயிருக்கிறாய். நல்லா வாசிக்க முடியும் ஒருத்தனால, அருமையான வாய்ஸ், அப்படியே வாசிச்சுட்டு அவன் பாடுறான்னு வைங்கள, அந்த மாதிரி நீ இருக்கும். பிரசங்கள்லாம் அப்படி இருக்கு. அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வராங்க, நீ என்னவோ நினைச்சிட்டு இருக்கிற, கம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவைகளின்படி செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். பாருங்களேன், இது ஏன் இருதயத்தை காக்காம இருந்தா நம்மளை தான் அது சொல்ற. நம்ம இருதயம் சரியில்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு மாயமான பிரசங்க கேட்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம், மாறிவிடுவோம். அடுத்தது ஏன் நம்ம இருதயத்தை காக்கணும், நம்ம முழு வாழ்க்கையும் எவ்வளவு அழகாக சிறந்ததாக மாறிவிடும் தெரியுமா. சில பரிசுத்தவான்கள் பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு படிக்கிறவங்களை பத்தி ஒரு பிரகாசம் இருந்ததாக எழுதுறாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு அழகு, ஒரு பரலோக அழகு இருந்ததா பாக்குறாங்க. ரொம்ப அருமையா இந்த உலகத்துல ஒரு ஜுவாலிக்கிற ஒரு ஜுவாலை போல, ஒரு வெளிச்சம் போல இருந்துட்டு போனாங்க. அது எங்க இருந்து வருது என்ன தெரியுமா ரகசியம், அவங்க இருதயத்தை காத்ததுனால. இருதயத்தை காத்ததுனால ஒரு பல்புக்கு வந்து சின்னதா ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், கரண்ட் அதுலதான் பாஸ் ஆகுது. அந்த ஃபிலமெண்ட் கரண்ட் பாஸ் ஆகும்போதுதான் அந்த பல்பு பிரகாசமா எரியுது. அதே அந்த ஃபிலமெண்ட் நம்ம ஹார்ட் தான். எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்டை ஒழுங்கா நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரகாசமா நம்ம லைஃப் அழகா பரலோக பிரகாசத்தோடு நம்ம வாழ்க்கை இருக்கும். ஹார்ட்ல தாங்க இருக்க விஷயம், திரு நிராகரிக்கப்பட்ட காக்காத ஒழுங்கீனமான இருதயம் தான் எல்லா விதமான கேடுக்கும் காரணம். அதனாலதான் நீதிமொழிகள் இருக்கிறவர் என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ, அதுல இருந்துதான் உன் ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று போடப்படும். அடுத்ததாக நம்ம இதயத்தை காக்க நம்ம போனோம்னா எந்த விதமான கிருபையின் சாதனமும் நம்மளுக்கு பயன்படாது. ஏன், விதை விதைக்கிற ஓமையில நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன, ஒரு சில மண் சில விதைகள் வலியறுக்கே, சில விதைகள் கற்பாறை, சில விதைகள் முள்ளு, அந்த நிலையங்கள் எதை குறிக்கிறது, இதயத்தை குறிக்கிறது, இதய நிலையை குறிக்கிறது. நம்ம இதயம் உலக கவலைகள்னாலையும் ஐஸ்வர்யத்தின் இச்சைகள்னாலையும் இன்பத்தினாலையும் காக்காம நம்ம இருந்தோம்னா, நம்ம இதயத்தை நம்ம உலக காரியங்கள்னால காக்காம அது மெதுவா வைக்காம நம்ம இருந்தோம்னா வேத வசனம் உள்ளேயே இறங்காதே. வேத வசனம் உலக கவலைகளும் ஐஸ்வர்ய இன்பத்திலையும் நம்ம காக்காத நம்ம இதயத்தை வைக்கலன்னா அது குத்தி குத்தி வேத வசனத்தை இல்லாம ஆக்கிருமே. புரியுதுங்களா? எந்த கிருபையின் சாதனமோ நம்ம இருதயத்தை நம்ம காக்கலன்னா ஒழுங்கா ஜபம் கூட பண்ண முடியாது. அநேக நேரத்துல ஜபத்துக்கு உட்கார போது ஒரு வாக்கு தத்துவத்தை புடிச்சுக்கிட்டு ஆண்டவரை முன்னாடி நிக்க வச்சு மன்றாடி கேட்க முடியாத நிலை நாம் இருப்பதற்கே நம்ம இருதயத்தை காக்காதனால தானே. ஜபம் பண்ண முடியாது, வேத வசனத்தை கேட்டு பயனடைய முடியாது, எல்லா வழி போயிடும், எந்த பயனும் இருக்க முடியாது. கிருபையில் நம்ம வளர முடியாது, கிருபையில் நம்ம வளர முடியாது. ஒருத்தர் அருமையா எழுதி ஒரு கோட் சொல்றாரு, வாழ்க்கையில வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு கிருபையின் வார்த்தைகளுக்கும் கையிலிருந்து வருகிற ஒவ்வொரு பரிசுத்த செயலுக்கும் காரணம் இருதயத்தில் இருக்கிற கிருபையே. நம்ம இருதயத்துல கிருபை இருந்துச்சுன்னா வாயில வருகிறதெல்லாம் நல்ல வார்த்தைகள், இரக்கமான வார்த்தைகள். நம்ம கையில செய்யறதெல்லாம் பரிசுத்த செயல்களா இருக்கும். எப்போ நம்ம இருதயத்துல எந்த அளவுக்கு கிருபை இருக்குன்னு அந்த கிருபை எப்படி தெரியுமா வளரும்? கிருபை ஒரு தோட்டம் மாதிரி இல்லைங்களா? தேவ வசனத்தின் விதையை போட்டு பரிசுத்தாவினுடைய கிளைமேட் அந்த இருதயத்தில் வச்சு காத்தா தான் அந்த தோட்டத்துல செடி. நம்ம செடி வளர்க்கறதே எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்க வீட்டுல ஒரு தோட்டம் போடணும்னு போட்டு ஒரு செடியும் ஒழுங்கா வரமாட்டேன்னு என்னென்னவோ பண்ணி பாக்குறோம். எலி வந்து சாப்பிட்டுருது, அது ஆயிடுது, இது ஆயிடுது. நம்ம இருதயத்துல கிருபை வளரணும். கிருபையின் மரம் எந்த அளவுக்கு வளர்தோ அந்த அளவுக்கு அருமையான ஒரு மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்திலிருந்து அருமையான காரியங்களை கொண்டு வருகிறான், கெட்ட மனுஷன் கெட்ட காரியங்களை கொண்டு வருகிறான். நம்ம இருதயத்துல எந்த அளவுக்கு கிருபை வளருது அந்த அளவுக்கு தான் நம்முடைய அருமையான வார்த்தைகளும் பேச்சும் இருக்கும், நம்ம வாழ்க்கையும் இருக்கும். ஆனா அது கிருபை வளர்றதுக்கு இதயத்தை காக்கலன்னா இது வளராதே. பரிசுத்தாவின் கிளைமேட்டும் தேவ வசனத்தை விதைத்து அதை காக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது, இல்லைன்னா வளர முடியாது. கடைசியாக நம்ம இருதயத்தை காக்கலன்னா எந்த விதமான சாத்தானுடைய சோதனைகிட்ட இருந்தும் நம்ம தப்ப முடியாது. ஏன் காக்காத இருதயத்துக்கு ரொம்ப ஈஸியாக சாத்தான் காக்கிறதுனாவே காடுனாவே ஒரு கோட்டையை காக்கிற மாதிரி இல்லைங்களா? சாத்தா வந்து முதல்ல தாக்குதல் சோதனையில எங்க கொடுப்பான் நமக்கு தாக்குதல்? ஹார்ட்டை அட்டாக் பண்ணி ஹார்ட்ல இடம் பிடிச்சிட்டு அவங்க நம்ம கோட்டைக்குள்ள நுழைஞ்சி அவங்க அவங்க கொடியை நட்டுட்டானா போச்சு, நம்மள ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த சோதனையில. சோதனை அப்படித்தாங்க ஆரம்பிக்கிறது. சோதனை வந்து மெதுவாக ஹார்ட்ல வந்து ஒரு நம்ம உள்ளுக்குள்ள வெளியில ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சீரழிவை தூண்டி விட்டு நமக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்துறது. அந்த ஆசை இது நம்ம செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்குமேனு நம்ம மைண்டை யோசிக்க வைக்கிறது. நம்ம மைண்ட் யோசிக்க யோசிக்க நம்ம உணர்ச்சிகள் பொங்கி வருது, அது செஞ்சா நல்லா இருக்குமேனு. அந்த உணர்ச்சிகள் நம்ம சித்தத்தை பாதிச்சு, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடக்குது. சித்தத்தை பாதிச்சு நாம் அதில் செய்ய அது எது பெஸ்டா செய்ய முடியும்னு சித்திச்சு செஞ்சிடறோம். சோதனை பாவத்துல விழுந்துடும். ஒரு ஆரம்பத்திலேயே அதை பிடிச்சி நிறுத்தி எத்தனையோ சோதனைகளை அடக்க முடியும். நம்ம இதயத்தை காக்கிற பழக்கத்தை நம்ம கத்துக்கிட்டோம். ஒரு சோதனை வந்து உழுவுறதுன்னு இல்லைங்களா, அது ஆரம்பத்துல உழுவ முன்னாடியே பிடிச்சிட்டா நல்லது. ஒரு மலையிலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல் கீழே எவ்வளவு கீழே வருதோ அதுக்கு அவ்வளவுக்கு பலம் வந்துடும், அந்த அளவுக்கு கிராவிட்டி ஸ்ட்ரென்த் வந்துடும். ஆரம்பத்திலே பிடிச்சா ஈஸியா பிடிச்சிட முடியும். ஆரம்பத்திலே இதயத்தை காக்குறவங்க தான் அந்த சோதனையிலிருந்து விழாத படிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு புரியுதுங்களா? இதனால சொல்லி என்ன பண்ண வைக்கிற, நம்ம இதயத்தை காக்குறது எவ்வளவு முக்கியங்க. அது இதயத்தை காக்காம ஒன்னும் நடக்க போறது. இதயத்தை காக்காம நம் தேவனுக்கு மிகவும் கோபம் மூட்டுகிறவர்களா இருக்கிறோம். எந்த விதமான ஆவிக்குறை ஆராதனையிலையும் சேவைகள்லையும் சாதனங்கள்னாலையும் நாம் கிருபையில் வளர போறது இல்லை. ஆகவே மிக மிக முக்கியமாக ஒரு கிறிஸ்தவனுடைய மைய முக்கிய கடமை என்ன? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவர் இதை உணர செய்யட்டும். நமக்கு ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த அருமையான பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மேல் பார்வையான காரியங்களை நாங்கள் படிக்கல ஆண்டவரே, மேல் பார்வையான காரியங்களை எங்களுக்கு நீங்க சொல்லித்தரல ஆண்டவரே. மிகவும் தேவையானது ஒன்றே, அந்த ஒரே காரியத்தை எங்களுக்கு படிக்க உதவி செய்திருக்கிறீர். அந்த ஜனங்களை நீர் கிட்டு கூப்பிட்டு எந்தெந்த காரியங்கள் நீங்க யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி ஓரத்துல தள்ளி இதை கேட்டு உணருங்கள் என்று சொன்னீரே. அப்பா, நாங்களும் அதுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இதை கேட்டு உணர்ந்து எங்க இருதயங்களை காக்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த சத்தியத்தின் மூலமா எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமத்தில் எழுதுகிறோம் நல்ல தேவனே, ஆமென்.